மார்க்கு அதிகாரம் 14. புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை 2 நாள் கழித்து வந்தது. அப்பொழுது வேதபாரகரும் தலைமை ஆசாரியர்களும் இயேசுவை பிடித்து கொல்ல திட்டம் தீட்டினர். ஏதேனும் பொய்க்குற்றம் சாட்டி அவரை கைது செய்ய முயன்றனர்.
பண்டிகையின் போது இயேசுவை கைது செய்ய முடியாது. மக்களுக்கு கோபத்தை உருவாக்கி கலகம் ஏற்படுத்த நாங்கள் விரும்பவில்லை
என்றனர். இயேசு பெத்தானியாவில் இருந்தார். அவர் தொழுநோயாளியான சீமோனின் வீட்டில் உணவு உண்டு கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு ஒரு பெண் வந்தாள். அப்பெண்ணிடம் அதிக விலை மதிப்புள்ள நலதம் என்னும் நறுமணத் தைலமுள்ள வெள்ளைக்கல் ஜாடி இருந்தது. அவள் அந்த ஜாடியை திறந்து அந்நறுமணத் தைலத்தை இயேசுவின் தலையில் ஊற்றினாள். சில சீஷர்கள் இதனை கவனித்தனர். இதனால் அவர்கள் பாதிக்கப்பட்டு தங்களுக்குள் குற்றம் சாட்டினர்.
நறுமண தைலத்தை ஏன் வீணாக்க வேண்டும்? ஓராண்டு செலவுக்குரிய பணத்திற்கு சமமான மதிப்புள்ளதாயிற்றே இத்தைலம். அதனை விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு செலவு செய்யலாமே
என்று கூறிக்கொண்டனர். அப்பெண்ணையும் அவர்கள் பலமாக விமர்சித்தனர். இயேசுவோ,
அந்த பெண்ணை ஒன்றும் சொல்லாதீர்கள். ஏன் அவளை தொந்தரவு செய்கிறீர்கள்? அவள் எனக்காக ஒரு நல்ல செயலை செய்தாள். ஏழை மக்கள் எப்பொழுதும் உங்களோடு இருப்பார்கள். நீங்கள் விரும்பும்போது எப்பொழுது வேண்டுமானாலும் அவர்களுக்கு உதவி செய்யலாம். ஆனால் நான் எப்பொழுதும் உங்களோடு இருக்க மாட்டேன். இந்த பெண்ணால் செய்ய முடிந்ததைத்தான் அவள் எனக்காக செய்திருக்கிறாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு உதவியாக என் உடலில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். நான் உங்களுக்கு உண்மையை கூறுகிறேன். உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் நற்செய்தி சொல்லப்படும். எல்லா இடங்களிலும் இந்த பெண் செய்ததும் சொல்லப்படும். அப்போது மக்கள் இவளை நினைவில் இருத்திக் கொள்வார்கள்
என்றார். 12 சீஷர்களில் ஒருவன் தலைமை ஆசாரியர்களிடம் பேசச் சென்றான். அந்த சீஷனின் பெயர் யூதாஸ் காரியோத். அவன் அவர்களிடம் இயேசுவை ஒப்படைக்க விரும்பினான். தலைமை ஆசாரியர்கள் இது குறித்து பெரிதும் மகிழ்ச்சியடைந்தனர். அவர்கள் அதற்குரிய பணத்தை அவனுக்கு தருவதாக வாக்குறுதி அளித்தனர். ஆகையால் அவன் தக்க தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தான். அன்று புளிப்பில்லாத அப்பம் உண்ணும் பஸ்கா பண்டிகையின் முதல் நாள். அன்றுதான் அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடுவார்கள். இயேசுவின் சீஷர்கள் அவரிடம் வந்தனர்.
நாங்கள் உமக்காக பஸ்கா விருந்து உண்ண எங்கு ஏற்பாடு செய்ய வேண்டுமென்று விரும்புகிறீர்கள்
என்று கேட்டனர். இயேசு நகரத்துக்குள் 2 சீஷர்களை அனுப்பினார்.
நகரத்திற்குள் போங்கள். தண்ணீர் குடத்தை சுமந்து கொண்டு வரும் ஒருவனை காண்பீர்கள். அவன் உங்களிடம் வருவான். அவனை பின்தொடர்ந்து செல்லுங்கள். அவன் ஒரு வீட்டுக்கு செல்வான். அந்த வீட்டு எஜமானை பாருங்கள். ஆண்டவரும் அவரது சீஷர்களும் பஸ்கா விருந்துண்ணும் அறை எது என்று கேளுங்கள். அவன் மாடியில் உள்ள ஒரு பெரிய அறையை காட்டுவான். அந்த அறை உங்களுக்கு தயாராக இருக்கும். அங்கு விருந்து தயாராக்குங்கள்
என்றார். ஆகையால் சீஷர்கள் அவ்விடத்தை விட்டு நகரத்துக்குச் சென்றனர். இயேசு சொன்னபடி எல்லா காரியங்களும் நிறைவேறின. எனவே சீஷர்கள் பஸ்கா விருந்தை தயாரித்தனர். மாலையில் அந்த வீட்டுக்கு 12 சீஷர்களோடு இயேசு சென்றார். அவர்கள் உணவு உண்ணும்போது இயேசு,
நான் உங்களுக்கு உண்மையை கூறுகிறேன். இப்பொழுது என்னோடு உணவு உண்டு கொண்டிருக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான்
என்றார். இதை கேட்டதும் சீஷர்கள் பெரிதும் வருத்தப்பட்டனர். ஒவ்வொருவரும் அவரிடம்,
உறுதியாக அது நான் இல்லை
என்று கூறினர். இயேசுவோ,
எனக்கு எதிரியாகிறவன் உங்கள் 12 பேர்களில் ஒருவன்தான். அவன் என்னோடு தான் இப்போது தனது அப்பத்தை இப்பாத்திரத்தில் நனைத்து கொண்டிருக்கிறான். மனிதகுமாரன் இறந்து போவார். வேத வாக்கியங்களில் எழுதியபடி எல்லாம் நடக்கும். எனினும் எந்த மனிதனால் மனிதகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுவாரோ அந்த மனிதனுக்கு கேடு வரும். அவன் பிறக்காமல் இருந்தால் அது அவனுக்கு நன்மையாக இருந்திருக்கும்
என்றார். அவர்கள் உணவு உண்ணும்போது இயேசு அப்பத்தை எடுத்தார், தேவனுக்கு நன்றி சொல்லி அவற்றை பங்கிட்டார், அவற்றை தம் சீஷர்களுக்கு கொடுத்தார். அவர்,
இதனை புசியுங்கள், இது எனது சரீரம்
என்றார். பிறகு அவர் ஒரு கோப்பை திராட்சை ரசத்தை எடுத்தார், தேவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு சீஷர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் அனைவரும் அதனை குடித்தனர். பிறகு இயேசு,
இதுதான் எனது இரத்தம், தேவனிடமிருந்து மக்களுக்கு இது ஒரு புதிய உடன்படிக்கையை உருவாக்குகிறது. இந்த இரத்தம் பலருக்காக சிந்தப்படுகிறது. உங்களுக்கு நான் உண்மையை கூறுகிறேன், தேவனுடைய ராஜ்யத்தில் நான் புதிய திராட்சை ரசத்தை குடிக்கும் நாள் வரை இனி இங்கு மறுபடியும் திராட்சை ரசத்தை குடிக்க மாட்டேன்
என்றார். அவர்கள் பாடலை பாடினர். பிறகு அவர்கள் ஒளியமலைக்குச் சென்றனர். பின்னர் இயேசு தன் சீஷர்களிடம்,
நீங்கள் உங்கள் விசுவாசத்தை இழந்து விடுவீர்கள் என்று வேத வாக்கியங்களில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் மேய்ப்பனை கொல்லுவேன், ஆடுகள் சிதறி ஓடும், ஆனால் நான் இருந்த பிறகு மரணத்திலிருந்து எழுவேன், பிறகு நான் கலிலேயாவுக்கு போவேன், நீங்கள் போவதற்கு முன் நான் அங்கிருப்பேன்
என்றார். பேதுரு,
மற்ற சீஷர்கள் வேண்டுமானால் தங்கள் விசுவாசத்தை இழந்து போகலாம், ஆனால் நான் எப்பொழுதும் விசுவாசம் இழக்க மாட்டேன்
என்றான். இயேசுவோ,
நான் உண்மையை கூறுகிறேன், இன்று இரவே என்னை பற்றி தெரியாது என்று கூறுவாய், அதுவும் சேவல் இரண்டு முறை கூவுவதற்கு முன் மூன்று முறை நீ என்னை மறுதலிப்பாய்
என்றார். ஆனால் பேதுருவோ,
உங்களை தெரியாது என்று நான் நிச்சயமாக சொல்ல மாட்டேன், நான் என் உயிரை கூட உம்மோடு விடுவேன்
என்றான். உறுதியாக எல்லாரும் அவ்வாறே சொன்னார்கள். இயேசுவும் அவரது சீஷர்களும் கெத்செமனே என்று அழைக்கப்படும் இடத்திற்கு சென்றனர். இயேசு,
நான் பிரார்த்தனை செய்யும்போது எல்லாரும் இங்கே இருங்கள்
என்றார். இயேசு தன்னோடு பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியோரை அழைத்துச் சென்றார். அவர் மிகவும் வேதனைப்பட்டு துன்பப்பட்டார்.
என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது, என் இதயம் துயரத்தால் உடைந்து போயிருக்கிறது, இங்கேயே காத்திருங்கள், விழித்திருங்கள்
என்றார். இயேசு அவர்களிடமிருந்து விலகி சிறிது தூரம் சென்றார். அவர் அங்கு தரையில் விழுந்து, அந்த வேளை தம்மை விட்டு நீங்கி போகக்கூடுமானால் நீங்கட்டும் என பிரார்த்தனை செய்தார்.
பிதாவே, உங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், துயரத்தின் பாத்திரத்தில் நான் அறந்தாதபடி செய்யுங்கள், ஆனாலும் நான் விரும்புகிறபடி இல்லாமல் உங்கள் விருப்பம் போல் எல்லாம் நடக்கட்டும்
என்றார். பிறகு இயேசு சீஷர்களிடம் வந்து அவர்கள் தூங்குவதைக் கண்டார். அவர் பேதுருவிடம்,
சீமோனே, ஏன் தூங்குகிறாய்? எனக்காக ஒரு மணி நேரம் உன்னால் விழித்திருக்க முடியாதா? நீ சோதனைக்கு இடம் தராதபடி விழித்திருந்து பிரார்த்தனை செய், உனது ஆத்துமா நல்லவற்றையே செய்ய விரும்புகிறது, ஆனால் உனது சரீரம் பலவீனமாக உள்ளது
என்றார். மீண்டும் இயேசு தனியே சென்று அதே வார்த்தைகளை சொல்லி பிரார்த்தனை செய்தார். பிறகு சீஷர்களிடம் திரும்பி வந்தார். மீண்டும் அவர்கள் தூங்குவதை பார்த்தார். அவர்களது கண்கள் மிகவும் சோர்ந்திருந்தன. இயேசுவிடம் என்ன சொல்ல வேண்டும் என்பதை அவர்கள் அறியாதிருந்தனர். மூன்றாவது முறையாக இயேசு தனி பிரார்த்தனை செய்த பின் சீஷர்களிடம் திரும்பி வந்தார். அவர்களிடம்,
நீங்கள் இன்னும் தூங்கிக் கொண்டும் இளைப்பாறிக் கொண்டும் இருக்கிறீர்கள், இது போதும், மனிதகுமாரன் பாவிகளின் கைகளில் ஒப்படைக்கப்படும் காலம் வந்துவிட்டது, எழும்புங்கள், நாம் போக வேண்டும், இதோ அவர்களிடம் என்னை காட்டிக் கொடுக்கிற மனிதன் வந்துவிட்டான்
என்றார். இயேசு இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கும் போதே யூதாஸ் அங்கே வந்தான். அவன் 12 சீஷர்களில் ஒருவன். அவனோடு பலர் வந்தனர். அவர்கள் தலைமை ஆசாரியர்களாலும் வேத பாரகராலும் மூத்த யூத தலைவர்களாலும் அனுப்பப்பட்டிருந்தனர். அவர்களிடம் வாள்களும் தடிகளும் இருந்தன. யூதாஸ் அவர்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்து வைத்திருந்தான். அதன்படி,
நான் யாரை முத்தமிடுகிறேனோ அவர்தான் இயேசு, அவரை கைது செய்து பத்திரமாக கொண்டு செல்லுங்கள்
என்று சொல்லியிருந்தான். அவன் இயேசுவிடம் வந்து அவரை முத்தமிட்டு,
போதகரே
என்றான். உடனே அவர்கள் இயேசுவின் மேல் கை போட்டு கைது செய்தனர். இயேசுவின் அருகில் நின்ற ஒரு சீஷன் தன் வாளை உருவி இயேசுவை பிடித்தவனின் காதினை அறுத்தான். காது அறுபட்டவன் தலைமை ஆசாரியனின் வேலைக்காரன். இயேசுவோ,
ஒரு குற்றவாளியை பிடிக்க வருவது போல நீங்கள் வாளோடும் தடிகளோடும் வந்துள்ளீர்கள். நான் எப்போதும் உங்கள் மத்தியில் ஆலயத்தில்தானே உபதேசம் செய்து கொண்டிருந்தேன். அங்கே நீங்கள் என்னை கைது செய்யவில்லையே. எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறபடி நடைபெற்றது
என்றார். அவரது சீஷர்கள் அவரை விட்டு விலகி ஓடிச் சென்றார்கள். ஓர் வாலிபன் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தான். அவன் ஒரு மேலாடை மட்டும் அணிந்திருந்தான். அவர்கள் அவனையும் பிடித்து இழுத்தார்கள். ஆனால் அவனோ மேலாடையை போட்டுவிட்டு நிர்வாணமாக ஓடினான். இயேசுவை கைது செய்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனின் வீட்டுக்கு கொண்டு சென்றார்கள். அங்கே அனைத்து தலைமை ஆசாரியர்களும் முதிய யூத தலைவர்களும் வேத பாரகர்களும் கூடினர். பேதுருவும் இயேசுவை பின்தொடர்ந்து சென்றான். ஆனால் இயேசுவை நெருங்கவில்லை. தலைமை ஆசாரியனின் அரண்மனைக்குள் நுழைந்தான். அப்போது சில காவலர்கள் குளிர்காய்ந்து கொண்டிருந்தனர். பேதுருவும் நெருப்பருகில் சென்றான். தலைமை ஆசாரியரும் மற்றவர்களும் இயேசுவை கொல்ல குற்றங்களை ஆராய்ந்து கொண்டிருந்தனர். யூத ஆலோசனை சங்கத்தினரால் இயேசுவை கொல்வதற்குரிய எவ்வித குற்றமும் கண்டுபிடிக்க முடியவில்லை. பலர் வந்து அவர் மீது தவறான குற்றச்சாட்டுகளை கூறிக்கொண்டிருந்தனர். ஆனால் அவை ஒன்றுக்கொன்று ஒத்துப்போகவில்லை. பின்பு சில மக்கள் எழுந்து அவர் மேல் தவறாக குற்றம் சாட்டினர்.
நான் இந்த ஆலயத்தை இடித்து போடுவேன். இது மனிதர்களால் கட்டப்பட்டது. நான் வேறு ஆலயத்தை 3 நாட்களுக்குள் கட்டுவேன். அது மனிதர்களால் கட்டப்படாதது என்று இவன் கூற நாங்கள் கேட்டோம்
என்றார்கள். ஆனால் அப்படி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாமல் போயிற்று. தலைமை ஆசாரியன் அவர்களுக்கு முன் எழுந்து நின்றான். அவன் இயேசுவிடம்,
இந்த மக்கள் உமக்கு எதிராக கூறுகின்றனர். இவற்றுக்கு உம் பதில் என்ன? இவர்கள் சொல்வது உண்மையா
என்று கேட்டான். ஆனால் இயேசு எதுவும் கூறவில்லை. தலைமை ஆசாரியன் இயேசுவிடம்,
நீர் கிறிஸ்துவா, ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனின் குமாரனா
என்று இன்னொரு கேள்வியை கேட்டான். இயேசுவோ,
ஆம், நான் தேவகுமாரன்தான். எதிர்காலத்தில் மனிதகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பக்கத்தில் இருப்பதை காண்பீர்கள். பரலோக ராஜ்யத்தில் மேகங்களின் நடுவே மனிதகுமாரன் வருவதை பார்ப்பீர்கள்
என்றார். இதை கேட்டதும் தலைமை ஆசாரியனுக்கு கோபம் வந்தது. அவன் தனது ஆடைகளை கிழித்துக்கொண்டு,
நமக்கு மேலும் சாட்சிகள் தேவையில்லை. தேவனுக்கு எதிராக இவன் சொல்வதை நீங்கள் கேட்டீர்கள். என்ன நினைக்கிறீர்கள்
என்று கேட்டான். அனைத்து மக்களும் இயேசுவை குற்றவாளி என்றனர். அவரை கொல்லப்பட வேண்டிய குற்றவாளி என்றனர். சிலர் இயேசுவின் மீது காரி துப்பினார்கள். அவரது கண்களை மூடினர். அவரை குட்டினர்.
நீ தீர்க்கதரிசி என்பதை எங்களுக்கு நிரூபித்து காட்டு
என்று சொன்னார்கள். பிறகு காவற்காரர்கள் இயேசுவை வெளியே கொண்டு போய் அடித்தனர். அப்போது பேதுரு வீட்டின் முற்றத்தில் இருந்தான். அம்மாளிகையில் உள்ள வேலைக்கார பெண் பேதுருவிடம் வந்தாள். பேதுரு நெருப்பு காய்ந்து கொண்டிருந்தான். அவள் பேதுருவை மிகவும் நெருக்கத்தில் பார்த்தாள்.
நாசரேத் ஊரானாகிய இயேசுவோடு நீயும் இருந்தாய் அல்லவா
என்று கேட்டாள் அவள். ஆனால் பேதுருவோ,
நான் இயேசுவோடு இருந்ததே இல்லை
என்று மறுத்தான். மேலும்,
நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்றே எனக்கு தெரியவும் இல்லை, புரியவும் இல்லை
என்று கூறினான். பிறகு பேதுரு விலகி வெளியே வாசல் மண்டபத்துக்குச் சென்றான். மீண்டும் அந்த வேலைக்கார பெண் பேதுருவை கவனித்தாள். அங்கு நின்று கொண்டிருந்தவர்களிடம் அவள்,
இயேசுவின் சீஷர்களுள் இவனும் ஒருவன்
என்றாள். பேதுரு மீண்டும் அவள் சொல்வது உண்மையில்லை என்று கூறினான். கொஞ்ச நேரம் சென்றதும் பேதுரு அருகில் சிலர் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் பேதுருவிடம்,
இயேசுவின் சீஷர்களுள் நீயும் ஒருவன், நீயும் கூட கலிலேயாவில் இருந்து வருகிறவன்
என்றனர். பேதுரு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கி,
நான் தேவன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், நீங்கள் பேசுகிற அந்த மனிதனை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது
என்றான். பேதுரு இவ்வாறு சொன்னதும் சேவலானது இரண்டாம் முறையாக கூவியது. இயேசு சொல்லியிருந்ததை பேதுரு நினைத்து பார்த்தான்.
இன்று இரவு சேவல் இரண்டு முறை கூவுவதற்கு முன்னால் நீ மூன்று முறை என்னை மறுதலிப்பாய்
என்று சொல்லியிருந்தார். இதனால் துயருற்று பேதுரு கதறி அழுதான்.